கூடிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.
இலங்கை அணிக்கு அப்படி ஒரு அடி பழைய கலை மைதானத்தில், மழையும் அப்படி ஒரு அடி. இன்றைய நாளில் இலங்கை அணியால் அதிலிருந்து மீண்டு கொள்ள முடியுமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பங்களாதேஷ் அணியின் இரண்டு வீரர்கள் சதமடிக்க இன்னும் இரண்டு வீரர்கள் அரைச்சதங்களை நோக்கி நடைபோட நேற்றைய நாளில் ஆட்ட முடிவு அடையும் போது 474 ஓட்டங்களை குவித்திருக்கிறது பங்களாதேஷ். 4 விக்கெட்டுகளை இழந்து ஷன்டோ மற்றும் மொமினுல் ஹக் அணியின் தலைவர், இந்த இரண்டு பேருமே வெளிநாட்டு மண்ணில் தங்களுடைய முதலாவது டெஸ்ட் சதங்களை நேற்றைய நாளில் பெற்றுக் கொண்டார்கள். மிகச்சிறப்பான ஆட்டத்தை பங்களாதேஷ் வெளிப்படுத்தியது. அதைவிட இலங்கை அணியால் விக்கெட் எடுக்க முனைய முடியவில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம். எனவே இலங்கை அணி மிக தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் எவ்வாறு மீண்டும் மீள்வது என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்க போகிறது. இலங்கை அணியால் இந்த நாளில் இந்த 3வது நாளில் இப்பொழுது விக்கெட்டுகளை எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, இலங்கை அணி மிக சிறப்பான முறையில் துடுப்படுத்தாட வேண்டியிருக்கும். பங்களாதேஷின் ஃபாலோ ஆன் நோட்டு எண்ணிக்கை இலங்கை அணி தாண்ட வேண்டியிருக்கும். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அண்மை காலமாக இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தை எங்களால் ஊகிக்க முடியாமல் இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இலங்கை அணி தடுமாறியதை நாங்கள் அவதானித்தோம். எனவே இந்த நாளில் இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தாட வாய்ப்பு போது மிக சிறப்பாக ஆடி 350 ஓட்டங்களுக்கு மேல் எடுக்காவிட்டால் இந்த போட்டியிலிருந்து மீள்வது மிக சிரமமான ஒரு விடயமாக இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வாறு இந்த போட்டி நகரும் என்று சொல்லி. நேற்றைய நாளில் நஜ்மோல் ஹுசைன் ஷான்டோ 163 ஓட்டங்களை எடுத்திருந்தார். மிக அற்புதமான இன்னிங்ஸ், ஒரு இரட்டைச்சதத்தை நோக்கி அவர் மிக சிறப்பாக நடைபோட்டுக் கொண்டிருந்தார். அணியின் தலைவர் மொமினுல் ஹக் 127 ஓட்டங்கள். பங்களாதேஷ் அணியில் இருக்கின்ற ஒரு சில டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்களில் ஒருவராக இவர் இருக்கின்றார். மிக சிறப்பான முறையில் ஆடியிருந்தார். முஷ்ஃபிக் ரஹீம் இப்பொழுது ஆடுகிறத்தில் அவரோடு லிட்டன் தாஸ் இருக்கிறார். பார்க்கலாம் இன்றைய இலங்கை அணியால் எவ்வாறு இந்த போட்டியிலிருந்து மீண்டு வர முடியும் என்று. அதே வேளையில் நேற்றைய நாளில் இலங்கை அணி வீரர் ஒருவரை பற்றிய தகவல் ஒன்று எங்களால் பகிரப்பட்ட வேளையில் மிக சந்தோஷமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். விஜயகாந்த் வியாஸ்கான் ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணியில் விளையாடுகின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளர், அண்மைக்காலமாக பாடசாலை கிரிக்கெட்டிலிருந்து அறிமுகமாகி எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்ற ஒருவர். ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்காக லங்கா பிரீமியர் லீகில் இவர் அறிமுகமான போதே மிக பரபரப்பை ஏற்படுத்திய ஒருவர். அவரது பேட்டியை கூட நாங்கள் சூரியன் யூடியூபிலும் கூடக்காக வழங்கியிருந்தோம். அப்படி இருக்கின்ற விஜயகாந்த் வியாஸ்கான் இப்பொழுது இலங்கை தேசிய 2020 அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தை நேற்றைய நாளில் வெளியிட்டிருந்தோம். இது எங்கேயும் வெளியாகாத தகவல். எப்படி வெளியானது என்று சொன்னால், இது பற்றிய உறுதியான உறுதிப்படுத்தப்பட்ட அறிவித்தல் உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக வந்து சேரும். இலங்கை அணியும் இலங்கை தேசிய அணியும் இலங்கை லெஜெண்ட்ஸ் அணியும் மோதுகின்ற கண்காட்சி போட்டி ஒன்று பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருந்தது வருகின்ற மே மாதம். இப்போதைக்கு திகதி குறிப்பிடப்படவில்லை, யார் யார் எந்தெந்த அணிகளில் ஆடப்போகின்றார்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இலங்கை 2020 குழாமில் 15 பேரில் ஒருவராக விஜயகாந்த் வியாஸ்கான் பெயரிடப்பட்டுகின்றனர். இந்த தகவலை இப்பொழுதே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். வாழ்த்துக்களையும் விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு குறிப்பிட்டுக் கொள்கிறோம். வெகு விரைவில் இந்த போட்டி இடம்பெறும் கண்டி பள்ளைக்கரையில் ஒரு கண்காட்சி போட்டியாக இடம்பெற போகிறது. மே மாதம் முதல் வாரம் இல்லாவிட்டால் இரண்டாம் வாரம் அந்த திகதி உறுதிப்படுத்தப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்ற சந்தோஷமான செய்தியை வாழ்த்துக்களோடு இப்போதே சொல்லி வைக்கிறோம். ஐபிஎல் போட்டிகள் இன்னொரு பக்கம் களை கட்டிக் கொண்டிருக்க ஜிம்பாபே பக்கம் இருந்து அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளிவந்தது. ஜிம்பாபே அணியின் தலை சிறந்த சகோதர வீரர்கள் ஒருவரான சிக்கந்தர் ராசா ஒரு சில மாதங்கள் கிரிக்கெட்டில் ஆட முடியாமல் போகும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. இப்போது அவருக்கு கடந்த 2ஆம் தேதி சத்திர சிகிச்சை ஒன்று இடம்பெற்றது பற்றிய அறிவித்தல் வெளிவந்திருந்தது. பல பேரும் அதை புற்றுநோய் என்று கருதியிருந்தார்கள். சிக்கந்தர் ராசா கூட தனக்கு ஏற்பட்ட புற்றுநோய் என்றுதான் கருதியிருந்தார். ஆனாலும் அவருக்கு எலும்பு மச்சையில் ஏற்பட்ட ஒரு தொற்று வியாதியாகத்தான் இது கருதப்படுகின்றது. அங்கு எலும்பு மச்சையில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக இருந்தாலும் ஒரு சில வாரங்கள் இந்த சத்திர சிகிச்சைக்கு பிறகு அவர் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அவர் ரசிகர்களுக்கும் பிரார்த்தனை செய்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து கிரிக்கெட் கட்டமைப்பில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபையின் தெரிவாளர் குழுவின் தலைவராக இருந்த எட் ஸ்மித் இப்பொழுது விலக்கப்பட்டதை அடுத்து மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவிக்கும் அதுபோல மிக சக்தி வாய்ந்த ஒரு பதவிக்கும் இப்போதைய இங்கிலாந்தின் பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளராகவும் பின்னர் இங்கிலாந்தின் பயிற்றுவிப்பாளராகவும் அறிவிக்கப்பட்ட கிறிஸ் சில்வர்வுட் தெரிவாகி இருக்கின்றார். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு அழுத்தமான மிக முக்கியமான சக்தி வாய்ந்த பதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது. ரே இலிங்வத் முன்னாள் இங்கிலாந்தின் முகாமையாளர் 30 ஆண்டுகளுக்கு முதல் இருந்த அதே மாதிரியான உறுதியான நிலை ஒன்று இப்பொழுது கிறிஸ் சில்வர்வுடுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அண்மைக்கால இங்கிலாந்து அணியின் வெற்றிகளும் சேர்த்து அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றன. இப்போது நாங்கள் ஐபிஎல் பக்கம் திரும்பி செல்வோம். நேற்றைய நாளில் நேற்றைய நாளில் யாரும் எதிர்ப்பு பாரதி இரண்டு பேர் அவர்களை கரை சேர்த்துக் கொண்டார்கள். அண்மை காலத்தில் தடுமாறி கொடுத்த சிவம் டூபே 46 ஊட்டங்களையும் ராகுல் டிவாட்டியா 40 ஊட்டங்களையும் எடுத்திருக்க 177 ஊட்டங்களை பதிவு செய்தது. ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை உடைத்து தள்ளியிருந்தார்கள் முகமது சிராஜ். 4 ஓவர்கள் 27 ஊட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். ஹர்ஷால் பட்டேல் தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுத்து இந்த ஊதா தொப்பியை தரதாக்கி இருக்கின்றார். நேற்றைய நாளில் 3 விக்கெட்டுகள். ஆனால் துரத்தி அடித்த போது ஒரு பக்கம் விராட் கோலி பார்வையாளராக நின்று பார்த்துக் கொண்டிருக்க தேவ்தத் படிக்கல் வேக வேகமாக 75 ஊட்டங்களை தொட்டார். பிறகு விராட் கோலியும் அந்த வேகமான கச்சேரியில் இணைந்து கொண்டார். 16 ஓவர்கள் 3 பந்துகளில் இந்த இலக்கை இலகுவாக விக்கெட் இழப்பின்றி கடந்தது ராயல் சேலஞ்சர்ஸ். தேவ்தத் படிக்கல் சதம் ஒன்றை பெற்றுக் கொண்டார். 6 சிக்ஸர்கள் 11 ஊட்டங்களோடு 52 பந்துகளில் அனாயசமாக ஆடி ஆட்டமிழக்காமல் 101 ஓட்டங்களை எடுத்தார். விராட் கோலி ஆட்டமிழக்காமல் 47 பந்துகளில் 72 ஓட்டங்கள். 3 சிக்ஸர்கள் 6-4 ஓட்டங்கள் மிக பொறுமையாக தேவ்தத் படிக்கலுக்கு தொடுப்படுத்தான வாய்ப்பை வழங்கிக் கொண்டது. விராட் கோலி 6000 ஊட்டங்களை பூர்த்தி செய்திருக்கிறார் என்ற தகவலையும் அறிய தருகிறோம். ஐபிஎல்லில் 6000 ஊட்டங்களை பூர்த்தி செய்த முதலாவது வீரராக இப்பொழுது மாறியிருக்கிறார். குறிப்பாக தேவ்தத் படிக்கலை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இந்தியாவுக்கு ஆடாத, இந்தியாவில் எந்த ஒரு போட்டியிலும் பங்கெடுக்காமல் சதம் பெற்ற 3rd வீரராக மாறுகின்றார். மனிஷ் பாண்டே, போல் வல்தாட்டிக்கு பிறகு இப்பொழுது தேவ்தத் படிக்கல் இவருக்கு இந்திய 2020 அணியில் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமா, உலக கிண்ணத்துக்கு இவர் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்ற கேள்விதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் இந்த ஐபிஎல் போட்டிகளில் 6000 ஓட்டங்களை கடந்த முதல் வீரராக மாறியிருக்கின்றார். இவர் தான் 4000 ஐபிஎல் ஓட்டங்களையும் குவித்த முதல் ஐபிஎல் இந்திய வீரராக, இல்லாவிட்டால் அனைத்து வீரர்களிலும் முதலாம் அவராக வந்திருந்தார். ஆனால் 5000 ஓட்டங்களை தான் சுரேஷ் ரெய்னா இவருக்கு முதல் கடந்திருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் பெற்றுக்கொண்ட 3rd சந்தர்ப்பமாக, 180 ஓட்டங்களை பெற்ற 3rd சந்தர்ப்பம் வந்து அமைந்திருக்கிறது. லின் கம்பீர் ஆகியோர் 2017 ஆண்டு, டூ பிளஸி வாட்சன் 2020 கடந்த வருடம், இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த சாதனை படைத்திருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். இன்றைய நாளிலும் மேலும் ஒரு ஐபிஎல் விறுவிறுப்பான போட்டி ஒன்று காத்திருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்திக்கின்ற மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த அணிகளின் நிலைகளை பொறுத்தவரையில் ராயல் சேலஞ்சர்ஸ் முதலாம் இடத்தில், சென்னை 2rd இடத்தில், டெல்லி 3rd இடத்தில், மும்பை 4rd இடத்தில் இருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் தங்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இந்த போட்டியில் இருக்கிறது. காரணம் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொஞ்சம் மேலே இருக்கின்றார்கள். இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள் என்பது முக்கியமானது. இன்னொரு பக்கம் நேற்றைய நாளில் நேபாளத்தில் இடம்பெற்று வருகின்ற முக்கோண தொடரிலும் ஒரு முக்கியமான போட்டி இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நேபாள அணி தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. சோம்பால் காமியின் மிக அற்புதமான திறமையான பெறுபவர்களின் மத்தியில் நேற்றைய நாளில் இலகுவான 69 ஓட்டங்கள் வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது. அசிப் ஷீக் 42 ஓட்டங்கள், அணித்தலைவர் மல்லா 41 ஓட்டங்கள், கரண் கேசி 13 பந்துகளில் 7 சிக்ஸர்களை விளாசி தள்ளி 45 ஓட்டங்களை எடுக்க 217 ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டது நேற்றைய தினம் நேபாளம். பதிலெடுத்தாடிய மலேசிய அணியை 148 ஓட்டங்களுக்கு உருட்டி தள்ளியது அமினுந்த் ரம்லி 41 ஓட்டங்கள், ஃபைஸ் 31 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்து வீச்சில் தலா 3 விக்கெட்டுகளில் லமிஷேனும் சோம்பால் காமியும் பெற்றுக் கொண்டார்கள். கால்பந்தர போட்டிகளில் நேற்றைய நாளில் லாலிகா போட்டிகளில் பார்சிலோனா 5-2 என்ற இலகுவான வெற்றியை கெட்டாஃபேக்கு எதிராக பதிவு செய்து கொண்டது. மெஸ்ஸி 2 கோல்களை பெற்றதோடு இன்னொரு கோலுக்கு உதவியும் இருந்தார். அராயோ பெற்றுக் கொண்ட கோலுக்கு அண்டோயின் கிரீஸ்மன் அண்மைக்கால ஃபார்மில் தடுமாறிக் கொண்டிருக்கும் வீரரும் ஒரு கோலை எடுத்திருந்தார். இதேவேளையில் யூரோப்பியன் சூப்பர் லீக் கைவிடப்படும் என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இப்பொழுது தெரிவிக்கின்றன. முக்கியமான அணிகள் எல்லாம் விலகி இருக்கின்றன. இன்றைய நாளில் பாகிஸ்தான் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2nd 2020 சர்வதேச போட்டியும் இடம்பெறப் போகிறது. ஸ்கோர் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் தருவோம். 28 மணிக்கு வெற்றி நடைபெறும் விளையாட்டு செய்திகள் இனி முழுமையான விஷயங்களை கொண்டு வரும்.
ராகங்கள் தரும் விளையாட்டு செய்திகள்.